ஓம் சாந்தி. முரளி தேதி 20/3/2026 காலை. முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளின், புண்ணிய ஆத்மா ஆக வேண்டுமானால் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் கரை நீங்கும், ஆத்மா தூய்மையாகும். கேள்வி: எந்த ஒரு நினைவு இருக்குமானால் ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமடைய முடியாது. பதில்: டிராமாவின் நினைவு. எது நடக்கிறதோ அது நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இப்போது, அதாவது புதியதாக எதுவும் உருவாக்கப்பட வேண்டியதில்லை. இந்த அனாதி, அதாவது ஆரம்பமும் முடிவும் இல்லாத டிராமா தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதில் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமடைய தேவையில்லை. அநேக குழந்தைகள், இது எனது கடைசி 84வது பிறவிதானா இல்லையா என தெரியவில்லை என்று குழம்பி போகின்றனர். பாபா சொல்கின்றார், குழப்பமடைய வேண்டாம். மனிதனில் இருந்து தேவதை ஆவதற்கான புருஷார்த்தம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி என்பதன் அர்த்தமோ தெரியும். நான் ஆத்மா, ஆத்மாவாகிய எனது சுயதர்மம் சாந்தி. நான் ஆத்மா சாந்த சொரூபம், சாந்திதாம நிவாசி. இந்த பாடத்தை பக்கா ஆக்கிக் கொண்டே செல்லுங்கள். இதை யார் புரிய வைக்கிறார்? ஷிவ் பாபா. ஷிவ் பாபாவை தான் நினைவு செய்யவும் வேண்டும். அவருக்கு தம்முடைய ரதம் என்பது கிடையாது. அதனால் அவருக்கு நந்தியை, அதாவது வாகனமாக கொடுத்து விட்டார்கள். கோவிலிலும் நந்தியை வைக்கின்றனர். இது முழு அஞ்ஞானம் என சொல்லப்படுகிறது. குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு பாபா புரிய வைக்கிறார், இவர் ஆத்மாக்களின் தந்தை சிவன். இவருக்கு பெயர்களோ அநேகம் உள்ளன. ஆனால் அநேக பெயர்களினால் குழம்பி போகின்றனர். உண்மையில் அவருடைய பெயர் சிவன். சிவ ஜெயந்தி பாரதத்தில் கொண்டாடப்படுகிறது. அவர் நிராகார பாபா, வந்து பதீத்தர்களை பாவனமாக்குகிறார். சிலர் பாகிரதம் என்றும் சிலர் நந்திகணம் என்றும் சொல்லிவிட்டுள்ளனர். தான் எப்படிப்பட்ட பாக்யசாலி ரதத்தில் வருகிறார் என்பதை பாபா சொல்கிறார். நான் பிரம்மாவின் உடலில் பிரவேசிக்கின்றேன். பிரம்மா மூலமாக பாரதத்தை ஸ்வர்கமாக்குகின்றேன். பாரதவாசிகளாகி நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இல்லையா, லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது என்று. பாரதவாசி குழந்தைகள், நீங்கள் அனைவரும் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள், ஸ்வர்கவாசியாக இருந்தீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன் நான் வந்தபோது சதோ பிரதானமான ஸ்வர்கத்தின் எஜமானர்களாக ஆக்கியிருந்தேன். பிறகு புனர்ஜென்மம் அவசியம் எடுக்க வேண்டி இருந்தது. பாபா எவ்வளவு தெளிவாக சொல்கிறார். இப்போது ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள், அதாவது இந்த 2026 90வது சிவ ஜெயந்தி என்று எழுதுவீர்கள். பாபா வந்து இப்போது 85 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பிறகு அதனுடன் கூடவே பிரம்மா விஷ்ணு சங்கரரின் வருகையும் உள்ளது. திரிமூர்த்தி பிரம்மாவின் ஜெயந்தி என்று யாரும் வெளிப்படுத்துவதில்லை. வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். ஏனென்றால் பாபா சொல்கிறார், நான் பிரம்மா மூலம் ஸ்தாபனை மீண்டும் செய்கின்றேன், பிராமணர்களை உருவாக்கிக் கொண்டே செல்கிறேன். ஆக பிரம்மா மற்றும் பிராமண வம்சர்களின் ஜென்மமும் நடைபெற்றது. பிறகு நீங்கள்தான் விஷ்ணுபுரியின் எஜமானர்களாக ஆவீர்கள் என வெளிப்படுத்துகிறேன். பாபாவின் நினைவு மூலம்தான் உங்களுடைய கரை நீங்கும். பாரதத்தின் புராதான யோகம் புகழ் பெற்றதாக உள்ளது. ஆனால் அதை யார் கற்றுத்தந்தார்? இதை யாருமே அறிந்திருக்கவில்லை. தாமே சொல்கிறார்கள், ஹே குழந்தைகளே, நீங்கள் தங்களின் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு ஆஸ்தி என்னிடமிருந்து கிடைக்கிறது. நான் உங்களுடைய தந்தை. நான் கல்ப கல்பமாக வருகிறேன். வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவதை ஆக்குகிறேன். ஏனென்றால் நீங்கள் தேவி தேவதையாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்தே வந்து தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். ராவணனின் வழிப்படி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்வரிய வழிமுறையினால்தான் நீங்கள் ஸ்வர்கத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். பாபா சொல்கிறார், நான் கல்பத்திற்கு முன்பும் கூட வந்திருந்தேன். எதெல்லாம் கடந்து சென்றுள்ளதோ அவை கல்ப கல்பமாக நடந்து கொண்டே இருக்கும். பாபா மறுபடியும் வந்து இவருக்குள் பிரவேசமாவார். இந்த தாதாவை, அதாவது பிரம்மாவை விடுவிப்பார். பிறகு இவர் அனைவரையும் பராமரிப்பார். நீங்கள் அறிவீர்கள், நாம் தான் சத்தியுகத்தில் இருந்தோம். பாரதவாசிகளாகிய நாம் தான் 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருந்தது. முதல் முதலில் நீங்கள் சர்வகுண சம்பன்னம், 16 கலை சம்பூர்ணமாக இருந்தீர்கள். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் வரிசை கிரமமாக இருந்தனர். அனைவருமே ராஜா ஆகிவிட முடியாது. ஆக பாபா புரிய வைக்கிறார், சத்தியுகத்தில் உங்களுக்கு 8 பிறவிகள், திரேதாவில் 12 பிறவிகள். இப்படி தங்களை புரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த பாகத்தை நடித்தோம். முதலில் சூரியவம்சி ராஜதானியில் பாகத்தை நடித்தோம். பிறகு சந்திரவம்சியில், பிறகு கீழே இறங்கி வாம மார்க்கத்தில் வந்தோம். பிறகு நாம் 63 பிறவிகள் எடுத்தோம். பாரதவாசிகள்தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்தனர். வேறு எந்த ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் இத்தனை பிறவிகள் எடுத்ததில்லை. குருநானக் வந்து 500 ஆண்டுகள் ஆகின்றன. அவருக்கு ஏறத்தாழ 12-14 பிறவிகள் இருக்கும். இப்படி கணக்கிடப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் 2000 ஆண்டுகளில் 60 முறை புனர்ஜென்மம் எடுத்திருப்பார்கள். வளர்ச்சி ஆகிக் கொண்டே போகிறது. புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே போகின்றனர். புத்தியில் இதை சிந்தனை செய்வீர்களானால், நாம் தான் 84 பிறவிகளை எடுத்துள்ளோம், மீண்டும் சத்தோபிரதானம் ஆக வேண்டும். என்னென்ன நடந்து முடிந்துள்ளதோ அது டிராமா. எந்த டிராமா உருவாக்கப்பட்டுள்ளதோ அது பிறகு மீண்டும் நடைபெறும். முடிவில்லா சரித்திரத்தில் உங்களை அழைத்து செல்கிறார், அதாவது நினைவூட்டுகிறார், நீங்கள் புனர்ஜென்மம் எடுத்தே வந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் 84 பிறவிகளை முடித்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் பாபா நினைவுபடுத்தியுள்ளார், உங்களுடைய வீடு சாந்திதாமம். ஆத்மாவின் வடிவம் என்ன? பிந்தி, அதாவது புள்ளி. அங்கே புள்ளிகளின் மரம் போல உள்ளது. ஆத்மாக்களுடையது வரிசை கிரமமான மரம் உள்ளது. வரிசைப்படி கீழே வருகிறது. பரமாத்மாவும் புள்ளி வடிவானவர். இவ்வளவு பெரிய லிங்கம் என்பதெல்லாம் கிடையாது. பாபா சொல்கிறார், நீங்கள் என்னுடைய குழந்தைகள் ஆகிறீர்கள். எனவே நான் உங்களை ஸ்வர்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறேன். முதலில் நீங்கள் என்னுடையவர்களாக ஆனீர்கள். பிறகு நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறேன். நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா தாங்கள் உங்களுடையவர்கள். அத்துடன் கூடவே படிக்கவும் வேண்டும். என்னுடையவர்களாக ஆனீர்கள், உங்களுடைய படிப்பு ஆரம்பமாகிவிட்டது. பாபா சொல்கிறார், இது உங்களுடைய கடைசி ஜென்மமாகும். தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாகுங்கள். குழந்தைகள் உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றனர். பாபா, நாங்கள் உங்களுடன் ஆஸ்தி பெறுவதற்கு வந்துள்ளோம், ஒருபோதும் தூய்மை இழக்க மாட்டோம் என்று. 63 பிறவிகள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம். இது 84 பிறவிகளின் கதை. பாபா வந்து எளிமையாக விளக்கி சொல்கிறார். எப்படி லௌகீக தந்தை சொல்கிறார் இல்லையா, அதுபோல். ஆக இவர் எல்லையற்ற தந்தை. அவர் வந்து ஆத்மாக்களோடு குழந்தைகளே குழந்தைகளே என அழைத்து உரையாடுகிறார். சிவராத்திரியும் கொண்டாடுகின்றனர் இல்லையா. இது அரை கல்பத்தின் பகல் மற்றும் அரை கல்பத்தின் இரவு. இப்போது இரவு முடியும் நேரம் மற்றும் பகலில் ஆரம்பத்திற்கான சமயம். பாரதம் சத்தியுகத்தில் இருந்தபோது பகலாக இருந்தது. சத்யுகம் திரேதாயுகம் பிரம்மாவின் பகல் என சொல்லப்படுகிறது. நீங்கள் பிராமணர்கள் இல்லையா? பிராமணர்கள் நீங்கள் அறிவீர்கள். இப்போது நமக்கு ராத்திரி, தமோபிரதான புத்தியின் நேரம். ஒவ்வொரு வீட்டிலும் அடி வாங்கிக் கொண்டே உள்ளனர். அனைவருக்கும் பூஜை செய்து கொண்டே இருக்கின்றனர். முச்சந்திக்கு கூட பூஜை செய்கின்றனர். மனிதர்களின் சரீரத்திற்கு கூட பூஜை செய்கின்றனர். சந்நியாசிகள் தங்களை சிவோகம், அதாவது நானே சிவன் என சொல்லி அமர்ந்து விடுகின்றனர். பிறகு மாதாக்கள் போய் அவர்களுக்கு பூஜை செய்கின்றனர். பிரம்மா பாபா இதில் அதிக அனுபவம் உள்ளவர். பாபா சொல்கிறார், நானும் கூட நிறைய பூஜைகள் செய்திருந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் ஞானமோ கிடையாது. மனிதர்கள் மீது பழங்களை அர்ச்சனை செய்தனர். குவளையில் நீரை எடுத்து அர்ச்சனை செய்தனர். இதுவும் ஏமாற்றுதல் ஆகிறது இல்லையா? ஆனால் இவை அனைத்தும் மீண்டும் நடைபெறும். பக்தர்களை காப்பவர் பகவான். ஏனென்றால் அனைவரும் துக்கத்தில் உள்ளனர் இல்லையா? பாபா புரிய வைக்கிறார், துவாபர யுகத்தில் இருந்து தங்களுக்காக குருவை ஏற்பாடு செய்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். மேலும் பக்தி மார்க்கத்தில் கீழே இறங்கியே வந்திருக்கிறீர்கள். இது வரையிலும் கூட சாதுக்கள் சாதனை செய்கின்றனர். பாபா சொல்கிறார், அவர்களையும் கூட நான் உயர்த்துகிறேன். சங்கம யுகத்தில் உங்களுக்கு சத்கதி கிடைத்து விடுகின்றது. பிறகு நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். பாபா ஞான கடல் என்றும் மனித சிருஷ்டியின் விதை வடிவம் என்றும் சொல்லப்படுகின்றார். சச்சித் ஆனந்த சுரூபமானவர். அவர் ஒருபோதும் அழிவதில்லை, அதாவது மரணமற்றவர். அவரிடம் ஞானம் உள்ளது. ஞான கடலாக, அன்பின் கடலாக இருக்கின்றார். நிச்சயமாக அவரிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டும். இப்போது குழந்தைகள் உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஷிவ் பாபா அல்லவா? அவரும் பாபா, இவரும் உங்களின் தந்தை. பிறகு ஷிவ் பாபா பிரம்மா மூலம் உங்களுக்கு கல்வி கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். அதனால் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் என சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஏராளமான பிகேக்கள்! அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தாத்தாவிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபா நம்மை நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆக்குகிறார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அப்போது உங்கள் தலை மீதுள்ள பாவ சுமைகள் பஸ்வமாகிவிடும். பிறகு நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் உண்மையான தங்கமாக, உண்மையான ஆபரணமாக இருந்தீர்கள். ஆத்மா ஷரீரம் இரண்டுமே சத்தோ பிரதானமாக இருந்தன. ஆத்மா பிறகு சத்தோ ரஜோ தமோ ஆகின்றது. அப்போது ஷரீரமும் கூட அதுபோல் தமோகுணியாக கிடைத்திருக்கிறது. பாபா உங்களுக்கு அறிவுரை தருகிறார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். என்னை அழைக்கிறீர்கள் இல்லையா? ஹே பதீத பாவனா, வாருங்கள் என்று. பாரதத்தின் புராதான யோகம் புகழ் பெற்றதாகும். அதை இப்போது உங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறேன். என்னோடு யோகம், அதாவது நினைவின் தொடர்பை வைப்பீர்களானால் உங்கள் கரை எரிந்த சாம்பலாகும். எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு கரை நீங்கிக் கொண்டே போகும். நினைவினுடையதுதான் முக்கிய விஷயமாகும். ஞானத்தையோ பாபா கொடுத்துள்ளார். சத்யுகத்தில் ராஜா ராணி எப்படியோ அப்படியே அனைவரும் பவித்திரமாக இருந்தனர். இப்போது அனைவரும் பதீதமாக உள்ளனர். பாபா சொல்கிறார், இவருடைய அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் நான் பிரவேசிக்கின்றேன். இவர் பாக்யசாலி ரதம் என சொல்லப்படுகின்றார். இவர் படித்து பிறகு முதல் நம்பரில் செல்கிறார். வரிசை கிரமமாகவோ ஆகின்றனர் இல்லையா? முக்கியமாக ஒரு பெயர் உள்ளது. பாபா குழந்தைகளுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தை நல்லபடியாக புரிய வைத்துள்ளார். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், இந்து தர்மத்தினர் அல்ல. நீங்கள் உயர்ந்த கர்மம் மற்றும் உயர்ந்த தர்மத்தை கொண்டவர்களாக இருந்தீர்கள். பிறகு இராவணனின் பிரவேசம் நடைபெறுவதால் தர்மம் கர்மம் இரண்டிலும் தாழ்ந்தவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். தங்களை தேவி தேவதா என சொல்லிக் கொள்வதில் வெட்கம் வருகிறது. அதனால் இந்து என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்திருக்கிறீர்கள். பிறகு தூய்மை இழந்து விடுகிறீர்கள். 84 பிறவிகளின் சக்கரம் பாரதவாசிகளுக்கானது. அனைவருமே திரும்பி சென்றாக வேண்டும். முதலில் நீங்கள் செல்வீர்கள். எப்படி திருமண ஊர்வலம் செல்கிறதல்லவா, அதுபோல் ஷுபாபாவே மணமகன் என்று சொல்கின்றனர். மணமகள்களாகிய நீங்கள் இச்சமயம் அசுத்தமாக தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை அழகிய மலர்களாக ஆக்கி உடன் அழைத்து செல்வார். ஆத்மாக்களை தூய்மையாக்கி அழைத்து செல்வார். இவர் லிபரேட்டர் கைடு என்று சொல்லப்படுகிறார். எல்லையற்ற தந்தை அழைத்து செல்கிறார். அவருடைய பெயர் என்ன? ஷிவ் பாபா. பெயர் சரீரத்திற்கு வைக்கப்படுகிறது, ஆனால் பரமாத்மாவுக்கு சிவன் என்பதுதான் பெயர். பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆகியோருக்கு சூக்ஷம சரீரம் உள்ளது. ஷிவ்பாபாவுக்கோ எந்த ஒரு சரீரமும் கிடையாது. அவரை ஷிவ்பாபா என்றுதான் சொல்கின்றனர். குழந்தைகள் சொல்கின்றனர், ஹே தாய் தந்தையாக இருப்பவரே, நாங்கள் உங்களை தூய்மையாக ஆக்குகிறோம். மற்றவர்களோ, அதாவது அஞ்ஞானிகள், அழைத்துக் கொண்டே இருக்கின்றனர். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. அனைவருக்குமே தெரிந்துவிடுமானால் என்னவாகுமோ தெரியாது. தெய்வீக மரத்தின் கன்று இப்போது நடப்படுகின்றது. வைரத்திலிருந்து சோழி ஆவதற்கு 84 பிறகு 84 பிறவிகள் ஆகின்றது. பிறகு புதிதாக ஆரம்பமாகும் உலகத்தின் சாஸ்திர பூகோணம் அப்படியே திரும்பவும் நடைபெறும். பாபா புரிய வைக்கின்றார். நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். 84 லட்சம் என்பதோ இருக்க முடியாது. இது பெரிய தவறாகும். 84 லட்ச பிறவிகள் என புரிந்து கொண்டால் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என சொல்லிவிட்டனர். அது முற்றிலும் பொய்யாகும். பாரதம் இப்போது பொய்யான கண்டமாக உள்ளது. உண்மையான கண்டத்தில் நீங்கள் சதா சுகமாக இருந்தீர்கள். இச்சமயம் நீங்கள் 21 பிறவிக்கான ஆஸ்தி எடுக்கிறீர்கள். அனைத்தும் உங்கள் முயற்சியில்தான் உள்ளது. ராஜ்தானியில் என்ன பதவி விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள். இதில் மாய மந்திரம் முதலிய விஷயம் எதுவும் கிடையாது. ஆம், மனிதரில் இருந்து தேவதையாக அவசியம் ஆகிறீர்கள். அதுவோ நல்ல மாயாஜாலம் இல்லையா? நீங்கள் ஒரு வினாடியில் அறிந்து கொள்கிறீர்கள், நாம் பாபாவின் குழந்தைகள் ஆகியிருக்கிறோம். கல்ப கல்பமாக பாபா நம்மை ஸ்வர்கத்தின் எஜமானன் ஆக்குகிறார். அரை கல்பமாக அலைந்து வந்திருந்தீர்கள். சொர்க்கவாசிகளோ யாருமே ஆகவில்லை. பாபா வந்து குழந்தைகளாகிய உங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறார். நிச்சயமாக இங்கே மகாபாரத யுத்தம் நடைபெற்றிருந்தது. மேலும் ராஜ்யம் கற்பிக்கப்பட்டது. ஷிவாபா சொல்கிறார், நான் தான் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறேன், கிறிஸ்து அல்ல. இப்போது உங்களுடைய அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மம். குழப்பமடையாதீர்கள். நீங்கள் பாரதவாசிகள். உங்கள் தர்மம் மிகவும் சுகம் தரக்கூடியது. மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களோ வைகுண்டத்திற்கு வர முடியாது. இந்த டிராமாவும் துவக்கம் மற்றும் முடிவின்றி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எப்போது உருவாயிற்று என்று சொல்ல இயலாது. இதற்கு முடிவே கிடையாது. உலகத்தின் சரித்திரம் பூகோணம் மீண்டும் மீண்டும் நடக்கின்றது. இது சங்கம யுகம், சிறிய யுகம். குடுமி, அதாவது உயர்ந்த நிலை, பிராமணர்களுக்குரியது. பாபா பிராமணர்களாகிய உங்களை தேவதையாக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரம்மாவின் குழந்தைகளாக அவசியம் ஆக வேண்டும். தாத்தாவிடமிருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. எதுவரை தங்களை பிகே என புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? பிறகும் கூட யாராவது கொஞ்சமாவது ஞானத்தை கேட்பார்களானால் சாதாரண பிரஜையில் வந்துவிடுகிறார்கள். வருவதோ நிச்சயம். சிவாபா பிரம்மா மூலம் பிராமண தேவதா சத்திரிய தர்மத்தின் ஸ்தாபனை செய்கின்றார். கீதை தவிர வேறு எந்த ஒரு சாஸ்திரமும் கிடையாது. கீதை சர்வ உத்தமமான தெய்வீக தர்மத்தின் சாஸ்திரம். அதிலிருந்து மூன்று தர்மங்கள் ஸ்தாபனை ஆகின்றன. பிராமணராகவும் இங்கே ஆக வேண்டும், தேவதைகளாகவும் இங்கேதான் ஆவீர்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஒவ்வொருவரின் நடிப்பின் பங்கு நிச்சயிக்கப்பட்டுள்ளது என அறிந்து கொண்டு சதா கவலையற்று இருக்க வேண்டும். நடப்பவை அனைத்தும் டிராமாவில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. டிராமாவின் மீது அசையாத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த சிறிய சங்கம யுகத்தில் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நினைவு பலத்தின் மூலம் கரையை நீக்கி தன்னை சோழியிலிருந்து வைரம் போல் ஆக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். இனிய மரத்தின் நாற்றாக செல்வதற்காக தகுதி உள்ளவர்களாக ஆக வேண்டும். வரதானம் ஒரு தந்தையின் நினைவில் சதா மூழ்கியிருந்து ஏக்கர ஸ்தித்தி உருவாக்கக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுக. ஒரு தந்தையின் நினைவில் சதா மூழ்கியிருந்து ஏக்கர ஸ்தித்தி உருவாக்கக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுக. விளக்கம்: இப்பொழுது அப்படிப்பட்ட சோதனைகள் வர இருக்கிறது. சங்கல்பம் கனவிலும் வந்திருக்காது. ஆனால் உங்களது பயிற்சி அப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு எல்லைக்கு உட்பட்ட நாடகம் சாட்சியாக பார்க்கிறீர்களோ அது கடுமையான காட்சியாக இருக்கலாம் அல்லது மகிழ்ச்சியானதாகவும் இருக்கலாம். வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று ஒருவரது பாகம் நகைச்சுவையானதாக இருக்கலாம் அல்லது அன்பான ஆத்மாவின் சுப்ரீம் பாகமாக இருக்கலாம். ஒவ்வொருவரின் பாகத்தை சாட்சியாக இருந்து பாருங்கள். ஏக்ரஸ் ஆக வேண்டும். ஆனால் சதா ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கி இருக்கும் போதுதான் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். ஸ்லோகன்: திடமான நிச்சயத்தின் மூலம் தனது பாக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொண்டால் சதா கவலையற்று இருக்கிறீர்கள். அவ்யக்தீஷாரே, நிச்சயம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்ற மற்றும் கவலையற்று இருங்கள். காரியம் செய்வதற்கு முன் இந்த நம்பிக்கை வையுங்கள். எனக்கு வெற்றி கிடைத்தே விட்டது. அநேக கல்பத்தின் வெற்றியாளர் ஆகியிருக்கிறேன். அநேக கல்பம் அநேக முறை வெற்றியாளராகி வெற்றி மாலையில் பூஜைக்குரியவர்களாக ஆகியிருக்கிறேன் எனில் இப்பொழுது அதையே திரும்பவும் செய்ய வேண்டும். ஏற்கனவே செய்த காரியத்தை திரும்பவும் செய்ய வேண்டும். அதனால்தான் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்பொழுது திரும்பவும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.